அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையில் இருந்து முழங்கும் தமிழோசை. ஜனவரி மாதம் 7ஆம் தேதி புதன்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் எல் ஆர் ஜெகதீசன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கத்தில் பிரான்சின் நகைச்சுவை மற்றும் பகடை இதழான ஷார்லி எப்தோவின் அலுவலகங்கள் மீது முகமூடி அணிந்த துப்பாக்கிதாரிகள் நடத்திய குண்டு தாக்குதலில் குறைந்தது 12 பேர் கொல்லப்பட்டிருப்பது குறித்த செய்திகள். இலங்கை ஜனாதிபதி தேர்தல் நாளை வியாழக்கிழமை நடக்க இருக்கும் நிலையில் தேர்தலுக்கான தயாரிப்புகள் பற்றிய விரிவான செய்திகள்.
From yesterday, everything is under control. Nothing, no intimidation, nothing will happen. We have solved those problems. Now, election process is smoothly going.
நாளை நடக்கவிருக்கும் தேர்தலில் ஆர்வமாக வாக்களிக்க காத்திருப்பதாக கூறும் மக்களின் கருத்துக்கள்.
வாக்களிப்பு வீதம் கூட இருக்கும் போல இருக்கு, ஆனா இவங்க குழப்பாம விட்டாங்க.
இந்தியாவில் இருக்கும் இலங்கை அகதிகள் இந்த தேர்தலில் வாக்களிக்க முடியாத நிலைமை குறித்த செவ்வி ஆகியவற்றை கேட்கலாம். அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை. முதலில் செய்தி அறிக்கை.
வாசிப்பவர்கள் சிவராம கிருஷ்ணன் மற்றும் விமல் சொக்கநாதன்.
பிரான்சில் பிரசுரமாகும் சார்லி ஹெப்டோ என்ற நையாண்டி சஞ்சிகை பணிமனைக்குள் முகமூடி அணிந்த துப்பாக்கிதாரிகள் இன்று புகுந்து குறைந்தது 12 பேரை சுட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கொல்லப்பட்டவர்களில் சஞ்சிகையின் பிரதம ஆசிரியரான சாப் எனப்படும் ஸ்டெஃபனி சபோனியோ மற்றும் பிரான்சின் தலைசிறந்த கார்ட்டூன் சித்திர வரைஞர்கள் 2 பிரெஞ்சு போலீஸ் வீரர்கள் ஆகியோர் அடங்குகிறார்கள். பலக்லாவா முகமூடிகள் அணிந்த துப்பாக்கிகள் தாங்கியோர் தாக்குதல் பற்றிய வீடியோ ஒன்றில் தென்படுகிறார்கள். பத்திரிகையாளர்களின் கூட்டம் நடக்கும்போது துப்பாக்கிகள் வெடிக்கப்பட்டதாக அறிக்கைகள் கூறுகின்றன. துப்பாக்கிதாரிகள் கார் ஒன்றில் ஏறி தப்பியோட முன்னர், அல்லாஹூ அக்பர், நாங்கள் எங்கள் நபிகள் பெருமானுக்காக வஞ்சம் தீர்த்து விட்டோம் என்று கூச்சலிட்டபடியே சென்றார்கள் என பிரெஞ்சு போலீசார் கூறியிருக்கிறார்கள். அவர்கள் பயன்படுத்திய மோட்டார் கார் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் தாக்குதலை நடத்திய மூவரை தாங்கள் தேடி வருவதாக போலீசார் கூறியிருக்கிறார்கள். பிரெஞ்சு தலைநகர் பாரிஸ் அதி உச்ச பாதுகாப்பு நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது.
இதனிடையே பாரிஸில் தாக்குதல் நடைபெற்ற இடத்தை பார்வையிட்டுள்ள நாட்டின் அதிபர் பிரான்சுவா ஒலான் இதை மோசமான காட்டுமிராண்டித்தனமான ஒரு செயல் என்று வர்ணித்துள்ளார்.
ஹேயா ஜர்னலிஸ்ட் அண்ட் செக்யூரிட்டி பீப்பிள் வேர் கவர்ட்லி அசாசினேட்டட்.
தேச ஒற்றுமையுடன் செயல்பட்டு இதற்கு உறுதியான பதிலடி கொடுக்கப்பட வேண்டும் எனவும் பிரெஞ்சு அதிபர் கூறியுள்ளார். கடந்த சில வாரங்களில் பல தாக்குதல்களை தாங்கள் முறியடித்துள்ளதாகவும் ஒலான் மேலும் தெரிவித்துள்ளார். இந்த தாக்குதல் மிகவும் அடாவடித்தனமான ஒரு செயல் என்று கூறியுள்ள அமெரிக்க அதிபர் ஒபாமா, இச்செயலில் ஈடுபட்டுள்ளவர்களை சட்டத்தின் முன் நிறுத்த உதவிகள் ஏதும் தேவை என்றால் அதை செய்ய அமெரிக்கா சித்தமாக உள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். இதேவேளை இந்த துப்பாக்கிச் சூடுகளை ஒரு குற்றச்செயல் என்று கூறியுள்ள அரபு லீக் அதை கண்டித்துள்ளது. ஜெர்மனியின் அரசு தலைவர் ஏங்கலா மெர்க்கல் அம்மையார் மற்றும் பிரிட்டிஷ் பிரதமர் டேவிட் கேமரன் ஆகியோரும் இந்த தாக்குதலை கண்டித்துள்ளார்கள்.
யூரோவலி நாடுகளில் டிசம்பர் மாதத்தில் விலைகள் 0.2% வீழ்ச்சி கண்டதால் இன்ஃப்ளேஷன், பணவீக்கம், அகவிலையேற்றம் எதிர்மறையாக திரும்பியிருக்கிறது. யூரோ என்ற பொது நாணயத்தை பயன்படுத்தும் நாடுகள் டிஃப்ளேஷன், எதிர்மறை அகவிலையேற்றத்தை, அதாவது பண வாட்டத்தை எதிர்நோக்குவதாக சில காலமாகவே அச்சம் தெரிவிக்கப்பட்டு வந்தது. மந்தமான பொருளாதார நிலை கொண்ட இந்த நாடுகளுக்கு இது பல பிரச்சனைகளையும் உருவாக்கும் என்று மஞ்சப்பட்டது. பண வாட்டம், டிஃப்ளேஷன் ஏற்படுவதற்கு மூல காரணம் எண்ணெய் விலை வீழ்ச்சி என்று தெரிவிக்கப்படுகிறது. அனைத்துலக எண்ணெய் விலைகளுக்கு ஒரு அடையாளமாக கருதப்படும் பிரெண்ட் மசகு எண்ணெய் விலை 2009 மே மாதத்துக்கு பிறகு முதல் தடவையாக இப்போது $50 குறைவாக வீழ்ச்சி கண்டிருக்கிறது.
உகாண்டா ஆயுத குழுவான லார்ட்ஸ் ரெசிஸ்டன்ஸ் ஆர்மியின் ஒரு மூத்த தளபதி டொமினிக் ஓங்வென் நாட்டின் ராணுவத்தினரிடம் சரணடைந்துள்ளார் என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. தற்பொழுது சரணடைந்துள்ள டொமினிக் ஓங்வென் 10 வயதாக இருக்கும் பொழுது கடத்திய ஆயுதப்படையில் சேர்க்கப்பட்டார். போர்க்குற்றங்களில் ஈடுபட்டார் எனும் குற்றச்சாட்டுகள் தொடர்பான விசாரணைகளுக்காக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தால் அவர் தேடப்பட்டு வந்தார். உகாண்டாவில் லார்ட்ஸ் ரெசிஸ்டன்ஸ் ஆர்மி கடந்த 30 ஆண்டுகளாக சர்வாதிகார முறையில் செயல்பட்டு வருவதாக குற்றம் சாட்டப்படும் யுவேரி முசேவினின் ஆட்சியை முடிவுக்கு கொண்டுவர போராடி வருகின்றார்கள். இந்த போராளி குழுவினர் பல கூட்டுப்படைகள் மற்றும் சிறார்களை அடிமைப்படுத்தி போராளிகளாக வைத்திருந்தார் என்று குற்றம் சாட்டப்படுகிறார்கள்.
அமெரிக்காவில் பாலியல் குற்றங்களுக்காக தேடப்பட்டு வரும் திரைப்பட இயக்குநர் ரொமான் போலான்ஸ்கியை அமெரிக்காவுக்கு நாடு கடத்துமாறு போலந்து அரசாங்கத்திற்கு ஒரு வேண்டுகோள் அனுப்பப்பட்டுள்ளது. 1978 13 வயது சிறுமியுறுத்தியோடு பாலியல் உறவு கொண்ட குற்றத்திற்காக தண்டனை விதிக்கப்பட முன்னரே போலான்ஸ்கி அமெரிக்காவிலிருந்து தப்பி வெளியேறினார். குற்றச்சாட்டை அவர் ஒப்புக்கொண்டிருக்கிறார். அமெரிக்கா விடுத்துள்ள நாடு கடத்தல் வேண்டுகோள் பற்றி இயக்குநர் போலான்ஸ்கியை தாங்கள் விசாரிக்க விரும்புவதாக போலீஸ் அரசாங்க வழக்கறிஞர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். பிரெஞ்சு நாட்டில் இப்போது வாழ்ந்து வரும் போலான்ஸ்கி போலந்தின் தென்பகுதியினரான கிராக்கோவில் படைப்பிடிப்பு ஒன்று நடத்துவதை தொடர்பாக அங்கு அதிக நாட்களை செலவிட்டு வருகிறார்.
செய்தி அரங்கத்தில் முதலில் சர்வதேச செய்தி ஒன்று. பிரான்சின் நகைச்சுவை மற்றும் பகடி இதழான ஷார்லி எப்தோவின் அலுவலகங்கள் மீது முகமூடி அணிந்த துப்பாக்கிதாரிகள் நடத்திய குண்டு தாக்குதலில் குறைந்தது 12 பேர் கொல்லப்பட்டிருப்பது குறித்த செய்தி ஏற்கனவே செய்தி அறிக்கையில் பார்த்தோம். அந்த பத்திரிகையின் வரலாறு குறித்த மேலதிக விவரங்களை தருகிறார் மணிவண்ணன்.
இந்த ஷார்லி எப்டோ ஒரு பிரெஞ்சு வார இதழ். பிரான்சில் பிரெஞ்சு புரட்சி நடந்த காலத்தில் பிரெஞ்சு ராணி மேரி அன்டோனியட்டை விமர்சித்து வெளிவந்த மோசடிகளை வெளிப்படுத்தும் பத்திரிகைகளின் பாரம்பரியத்தில் வரும் இதழ் இது. இந்த வகை பிரெஞ்சு இதழியல் பாரம்பரியம் என்பது ஒரு வகையான இடதுசாரி தீவிரவாதத்தை சினத்தை தூண்டும் சேறுபூசும் நடையுடன் இணைத்து எழுதப்படும் பாணி கொண்டது. முன்பு 18 நூற்றாண்டில் இந்த வகை பத்திரிகைகளின் இலக்கு என்பது பிரெஞ்சு அரச குடும்பத்தினர்தான். வதந்திகளை பரப்புவோர் இவர்களை பற்றி கதைகளை வரைபடங்கள் மற்றும் படங்களுடன் வெளியிட்டு பெரிய சர்ச்சைகளை ஏற்படுத்தினர். இப்போது தற்காலத்தில் புதிய பூதங்களை அவர்கள் இலக்கு வைக்கின்றார்கள். அரசியல்வாதிகள், போலீசார், வங்கி உரிமையாளர்கள், மதம் போன்றவை இவர்களின் இலக்கு. கேலிதான் இவர்களது ஆயுதம். ஆனால் அதே சமயத்தில் அந்த கால ஆட்சியை தாக்க அவர்கள் தேர்ந்தெடுத்த ஒரு பகுதி கேலி கிண்டல் மற்றும் மற்றொரு பகுதியாக தங்களை தாங்களே சந்தையில் விற்றுக்கொள்வது போன்றவை இப்பொழுதும் நடக்கிறது. சார்லி ஹெப்டோ இந்த ஆயுதத்தை பயன்படுத்தும் ஒரு முக்கியமான பத்திரிகை. இந்த பத்திரிகை பெரிய அளவில் விற்றதில்லை. உண்மையில் 1981 பத்தாண்டு காலம் இந்த பத்திரிகை நிதி ஆதாரங்கள் இல்லாமல் நின்று போனது. பரபரப்பூட்டும் முதல் பக்க கார்ட்டூன்கள், தலைப்புச் செய்திகள் போன்றவை இதனுடைய முக்கிய அம்சங்கள். சட்டவிரோத குடியேறிகளின் ரத்தம் கசியும் தலைகளை பிடித்துக் கொண்டு நிற்கும் போலீசார், சுய இன்பம் அனுபவிக்கும் கன்னிகாஸ்திரிகள், ஆணுரைகளை அணிந்திருக்கும் போப்பாண்டவர்கள் என ஒரு விஷயத்தை பலமாகச் சொல்ல இந்த பத்திரிகை கேலி சித்திரங்களை பயன்படுத்தியிருக்கிறது. இது டென்மார்க் பத்திரிகை ஒன்றில் முதல் முதலில் வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்திய இறைதூதர் முகமது நபி குறித்த கேலி சித்திரங்களை 2006 மறுபிரசுரம் செய்து சர்ச்சைக்குள்ளானது. கடந்த 2011 ஷாரியோ ஹெப்டோ என்ற தலைப்பின் கீழ் இறைதூதர் முகமது நபியின் கேலி சித்திரம் ஒன்றை பிரசுரித்த பின்னர் இந்த சஞ்சிகையின் அலுவலகங்கள் தீக்குண்டு தாக்குதலுக்கு உள்ளாயின. அடுத்த ஆண்டில் பல நாடுகளில் இன்னசென்ஸ் ஆஃப் முஸ்லீம்ஸ் என்ற படம் குறித்த எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள் நடந்து கொண்டிருந்த சூழலில் இந்த சஞ்சிகை முகமது நபியை நிர்வாணமாக காட்டும் படங்களை பிரசுரித்தது. பிரான்சின் இனவெறிக்கு எதிரான சட்டங்களின் கீழ் இதற்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டிருந்த நிலையிலும் சார்லி ஹெப்டோ சர்ச்சைக்குரிய கேலி சித்திரங்கள் பலவற்றை தொடர்ந்தும் பிரசுரித்து வந்திருக்கிறது.
பிபிசி செய்திகளை தமிழில் தந்தவர் மணிமன்னன். அடுத்து இலங்கை கண்ணோட்டம். இலங்கை ஜனாதிபதி தேர்தல் நாளை வியாழக்கிழமை காலை துவங்கி நடக்க இருக்கும் நிலையில் தேர்தல் வன்முறைகள் காயமடைந்த ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். இதுகுறித்தும் தேர்தல் தயாரிப்புகள் குறித்தும் கொழும்பில் இருக்கும் செய்தியாளர் முரளிதரன் தரும் செய்தி குறிப்பு.
இலங்கையில் வியாழக்கிழமையன்று நடக்கவிருக்கும் ஜனாதிபதி தேர்தல் அமைதியாகவும் சுதந்திரமாகவும் நடக்கும் என இலங்கையின் தேர்தல் ஆணையர் மஹிந்த தேசப்பிரிய தெரிவித்துள்ளார். இன்று காலையில் தலைநகர் கொழும்பில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தேர்தல்கள் சுதந்திரமாக நடக்கும் என 100% நம்புவதாகவும், தேர்தலை குலைக்கும் வகையில் யாராவது செயல்பட்டால் அவர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தும் அதிகாரம் காவல்துறைக்கு அளிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். தேர்தலுக்கு சில நாட்களுக்கு முன்பாக சில சம்பவங்கள் நடைபெற்றதாகவும், இப்போது நிலைமை கட்டுப்பாட்டிற்குள் இருப்பதாகவும் அவர் கூறினார்.
From yesterday, everything is under control. Nothing, no intimidation, nothing will happen.
நேற்று முதல் எல்லாம் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. யாரையும் பயமுறுத்துவது போன்ற எதுவும் நடக்காது. ஆம், 5ஆம் தேதிக்கு முன்பாக சில சம்பவங்கள் நடந்தன. அரசு ஊடகம் மற்றும் அரசு சொத்துக்கள் பயன்படுத்தப்படுவதாக புகார் தெரிவிக்கப்பட்டது. இப்போது நாங்கள் எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து விட்டோம். தேர்தல் நடைமுறை தற்போது சிக்கலின்றி சென்று கொண்டிருக்கிறது.
Election process is smoothly going.
வாக்கு எண்ணும் மையங்களில் ஏதாவது சிறு சம்பவங்கள் நடந்தால் கூட வாக்கு எண்ணிக்கை நிறுத்தப்படும் என அவர் தெரிவித்தார்.
No one willing to go for re-poll and the counting.
யாரும் மறுதேர்தல் நடத்தப்படுவதை விரும்ப மாட்டார்கள். வாக்கு எண்ணும் நிலையங்களில் ஏதாவது நடந்தால், அதாவது வாக்கு எண்ணும் அலுவலர்கள், ஏஜென்ட்கள் மிரட்டப்பட்டால் வாக்கு எண்ணிக்கை நிறுத்தப்படும். யாரும் துப்பாக்கி அல்லது வேறு ஆயுதங்களுடன் வாக்கு எண்ணும் நிலையங்களுக்குள் வர முடியாது.
With firearms or any weapon to the counting centers.
இலங்கையில் வியாழக்கிழமை நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலுக்கான பணிகளில் நாடு முழுவதும் சுமார் 3,50,000 அரச பணியாளர்கள் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். 71,000 காவல்துறையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். சுமார் 1,58,00,000 வாக்காளர்களை கொண்ட இலங்கையில் இந்த தேர்தலில் வாக்களிப்பதற்காக 1,076 வாக்குப்பதிவு நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த தேர்தலை நீதியானதும் சுதந்திரமானதுமான தேர்தலுக்கான மக்கள் இயக்கம், தேர்தல் வன்முறைகளை கண்காணிக்கும் மையம் உள்ளிட்ட உள்நாட்டு கண்காணிப்பு அமைப்புகளும், ஃபெம்போசா எனப்படும் தெற்காசிய நாடுகளின் தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகளைச் சேர்ந்த அதிகாரிகளும் நாடு முழுவதும் பயணம் செய்து கண்காணித்து வருகின்றனர். தேர்தலுக்கு சில நாட்கள் முன்பாக பல வன்முறை சம்பவங்கள் நடந்திருந்தாலும் தேர்தல் அமைதியாக நடக்கும் என எதிர்பார்ப்பதாக நீதியானதும் சுதந்திரமானதுமான தேர்தலுக்கான மக்கள் இயக்கத்தின் செயல் இயக்குநர் ரஜித கீர்த்தி தன்னக்கோன் பிபிசியிடம் கூறினார். தேர்தலுக்கான ஏற்பாடுகள் சரியாக இருப்பதாகவே தெரிவதாக இந்தியாவின் முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையரும் ஃபெம்போசா குழுவின் தலைவருமான குரேஷி பிபிசி தமிழோசியிடம் தெரிவித்தார்.
I traveled about 1200 kilometers in the last 3 days in the northern districts.
கடந்த 3 நாட்களில் வட மாகாணத்தில் மட்டும் 1200 கிலோமீட்டர் பயணம் செய்திருக்கிறேன். அதிகாரிகள் மற்றும் மக்களிடம் பேசினேன், ஏற்பாடுகளை பார்வையிட்டேன். எல்லாமே சரியாக இருப்பதாக எனக்கு தோன்றியது. தேர்தல் ஆணையம் மிக நம்பிக்கையுடன் இருக்கிறது. அச்சுறுத்தல் போன்ற சம்பவங்களை நான் எங்கும் பார்க்கவில்லை. வேறு சில கண்காணிப்பாளர்களுடனும் பேசினேன், அவர்களும் இதே போன்ற தகவல்களை தான் தெரிவித்தார்கள். எல்லாமே சரியாக கட்டுப்பாட்டிற்குள் இருக்கிறது.
வியாழக்கிழமையன்று காலை 7 மணிக்கு துவங்கும் வாக்குப்பதிவு மாலை 4 மணிக்கு நிறைவடைகிறது. அதற்கு பிறகு வாக்கு எண்ணிக்கை துவங்கும். முதலில் தபால் வாக்குகளும் பிறகு மற்ற வாக்குகளும் எண்ணப்படும். வெள்ளிக்கிழமையன்று அதிகாலையிலிருந்து முடிவுகள் வெளியாக துவங்கும். இதற்கிடையில் ககவட்ட பகுதியில் எதிரணி பொது வேட்பாளர் மைத்ரிபால சிறிசேனவின் பிரச்சாரத்திற்காக மேடை அமைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த போது சுடப்பட்ட ஐக்கிய தேசிய கட்சியின் ஆதரவாளர் சாந்தா தொடங்கொடா ரத்னபுரா மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி இன்று உயிரிழந்தார். ஜனவரி 5 தேதியன்று அதிகாலையில் நிகழ்ந்த இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் தொடங்கொடா உள்ளிட்ட 3 பேர் காயமடைந்தனர்.
கொழும்பிலிருக்கும் செய்தியாளர் முரளிதரன். நாளை நடக்கவிருக்கும் ஜனாதிபதி தேர்தலுக்கான ஏற்பாடுகள் வடக்கில் என்ன மாதிரி இருக்கின்றன என்பதை தருகிறார் வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
ஜனாதிபதி தேர்தல் 2015 தேர்தல் கடமைகளுக்காக பணிக்கப்பட்டுள்ள உத்தியோகர்களின் கவனத்திற்கு உங்களுக்கென நியமிக்கப்பட்டுள்ள வாக்குப்பெட்டிகளை கையேற்றும் இடங்களில் நீங்கள் வாக்குப்பெட்டிகளை கையேற்றுக் கொண்டால் அதற்குரிய ஆவணங்களையும் பெற்றுக்கொண்டு
இலங்கையில் நாளை வியாழக்கிழமை நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் வாக்காளர்கள் வாக்களிப்பதற்கு தேவையான வாக்குச்சீட்டுகள், அவற்றை சேகரிப்பதற்கான வாக்குப்பெட்டிகள் மற்றும் ஆவணங்களுடன் அதிகாரிகள் அந்தந்த வாக்குச்சாவடிகளுக்கு இன்று அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். வாக்குச்சாவடிகளில் பாதுகாப்பு கடமையில் ஈடுபடவுள்ள காவல்துறையினரும் இவர்களுடன் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். வடமாகாணத்தில் உள்ள யாழ்ப்பாணம், கிளிநொச்சி மற்றும் வவுனியா, மன்னார், முல்லைத்தீவு ஆகிய 5 மாவட்டங்களிலும் 780,000 மேற்பட்டவர்கள் வாக்களிப்பதற்கு தகுதி பெற்றிருப்பதாக தேர்தல் திணைக்களம் கூறியிருக்கின்றது. இந்த மாவட்டங்களில் 955 வாக்களிப்பு நிலையங்களில் இவர்கள் வாக்களிக்க இருக்கின்றார்கள். அளிக்கப்படுகின்ற வாக்குகள் அந்தந்த மாவட்டத்தில் உள்ள அரசு செயலகத்திலும், யாழ்ப்பாணத்தில் மத்திய கல்லூரியில் இதற்கென விசேடமாக அமைக்கப்பட்டுள்ள வாக்குகள் என்னும் நிலையங்களுக்கும் வாக்குப்பெட்டிகளில் எடுத்துச் செல்லப்படுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. நீதியாகவும் சுதந்திரமாகவும் இந்த தேர்தல் நடைபெறுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருப்பதாக வடமாகாணத்தில் 5 மாவட்டங்களையும் சேர்ந்த அரசாங்க அதிபர்கள் கூறியிருக்கின்றார்கள். தேர்தல் ஆணையாளரின் ஏற்பாட்டின்படி தேர்தலுக்கான பாதுகாப்பு வழங்கும் பொறுப்பு முழுமையாக காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டு அதற்கான சகல ஒழுங்குகளும் செய்யப்பட்டிருப்பதாக தேர்தல் திணைக்களம் தெரிவித்திருக்கின்றது. வவுனியா மாவட்டத்தில் அமைக்கப்பட்டிருந்த சிறு சிறு ராணுவ சோதனை சாவடிகள் ராணுவ நிலைகள் என்பன தமது கோரிக்கையை அடுத்து மாவட்டத்தின் ராணுவ தளபதியினால் அகற்றப்பட்டிருப்பதாக வவுனியா மாவட்ட அரசாங்க அதிபர் பந்துல ஹரிச்சந்திர அவர்கள் பிபிசியிடம் தெரிவித்தார். இதேவேளை தேசிய மட்டத்திலான ஓமந்தை சோதனை சாவடியில் எந்தவிதமான மாற்றமும் செய்யப்படவில்லை என்றும் அவர் கூறினார். இதேவேளை புத்தளத்தில் இடம்பெயர்ந்துள்ள முஸ்லிம் வாக்காளர்களுக்கு போக்குவரத்துக்குரிய வாகன ஒழுங்குகளை செய்து தருமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார்.
புத்தளமே யம் பிரமாணக்கின்னு வைக்கல வன்னி மெத்திவர்ண கொட்டாசே சந்த பாவிச்சுக்கிறான்னோனே மம் வன்னி மெத்திவர்ண கொட்டாசிக்கல சந்தகன்களே வவுனியாவை மன்னாரம் சக முழுத்தீவு திருஷ்டிக்க துரும சம்பந்தேன்
வவுனியா, மென்னார், முல்லைத்தீவு ஆகிய மாவட்டங்களை உள்ளடக்கிய வன்னி தேர்தல் பிரதேசத்தில் வாக்களிக்க உள்ள ஒரு தொகுதி வாக்காளர்கள் புத்தளத்தில் இடம்பெயர்ந்திருப்பதாகவும், அவர்கள் இங்கு வந்து வாக்களிப்பதற்கான பஸ் போக்குவரத்து வசதி செய்து தருமாறு எங்களுடன் கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. இதனை நாங்கள் தேர்தல் ஆணையாளரின் கவனத்திற்கு கொண்டு வந்திருக்கிறோம். அவர் இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுப்பார் என்று நாங்கள் எதிர்பார்த்திருக்கிறோம் என்றார் வவுனியா அரசாங்க அதிபர் பந்துல ஹரிச்சந்திர அவர்கள்.
வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம். இதே ஜனாதிபதி தேர்தலுக்கான கிழக்கு பகுதி ஏற்பாடுகள் எப்படி இருக்கின்றன பார்க்கிறார் மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார்.
கிழக்கு மாகாணத்திலும் ஜனாதிபதி தேர்தல் வாக்களிப்புக்கான அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி அடைந்துள்ளதாக தேர்தல் அதிகாரிகள் தெரிவிக்கின்றார்கள். வாக்குச்சீட்டுக்கள் மற்றும் வாக்குப்பெட்டிகளுடன் 1163 வாக்களிப்பு நிலையங்களையும் உரிய தேர்தல் அதிகாரிகள் தற்போது சென்றடைந்துள்ளார்கள் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. மட்டக்களப்பு, திருகோணமலை மற்றும் அம்பாறை மாவட்டங்களை உள்ளடக்கிய கிழக்கு மாகாணத்தில் 1,87,000 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளார்கள். இம்மாகாணத்தில் தற்போது அனைத்து பகுதிகளிலும் அமைதி நிலவுகின்றது. மக்கள் நாளை வாக்களிக்க வேண்டுமென்ற ஆர்வத்துடன் காணப்படுகின்றார்கள்.
அதே சனமெல்லாம் போட்டு போடணும் நினைக்கிறார். வாக்களிப்பு வீதம் கூட இருக்கும் போல எனக்கு, ஆனா இவங்க குழப்பாம விட்டாங்கடா, இது வாக்களிப்பு வீதம் கூடும்.
சார், நான் கட்டாயம் வாக்களிக்கணும் ஆர்வத்தோட இருக்கிறேன். பெரும்பாலான மக்கள் வாக்களிக்கணும் ஆர்வத்தோட இருக்கிறாங்க.
சாதாரணமாக 185 வீத வாக்குகள் இந்த பகுதியில் அளிக்கிறதுக்காக சந்தர்ப்பம் கொண்டு இருக்குது. மக்கள் கூடுதலாக தங்களை சுய விருப்பத்தின் பேரில் தான் தாங்க ஒரு வாக்களம் ஒரு ஆள முடிவு செய்து வாக்களிக்கிற நிலைப்பாடுல இருக்குது.
தேர்தல் சட்ட விதிகளின்படி பிரச்சார அலுவலகங்கள் யாவும் நேற்று நள்ளிரவுடன் மூடப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் மட்டக்களப்பு மாவட்டத்தில் அதனை மீறும் வகையில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கான பிரச்சார அலுவலகங்கள் திறக்கப்பட்டிருந்ததாக கூறுகின்றார் பொது எதிரணி வேட்பாளர் மைத்ரிபால சிறிசேனவின் அங்கீகரிக்கப்பட்ட மாவட்ட தேர்தல் முகவரான அருணாசலம் செல்வேந்திரன்.
அவைகள் இன்று நண்பகல் வரையிலும் மூடப்படாதிருந்ததை கவனிக்கக்கூடியதாக இருந்தது. இவைகளை நாங்கள் அரசாங்க அதிபர், கண்காணிப்பு குழுவினர், இதற்கு குறித்தான பகலருக்கு நாங்கள் தெரியப்படுத்தி இருந்தோம். அந்த தெரியப்படுத்தலின் பிற்பாடு இவைகள் மூடப்பட்டிருந்ததை காணக்கூடியதாக இருந்தது. ஆனாலும் களுவாஞ்சிக்குடியில் இருக்கின்ற அந்த காரியாலயம் பிற்பகல் 4 வரையிலும் அது மூடப்படாதிருந்ததை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. ஆகவே இப்பொழுதும் அது இருக்கின்றதோ என்று நமக்கு தெரியாது
என்று குறிப்பிட்ட அருணாசலம் செல்வேந்திரன், இன்று சில இடங்களில் ஆளும் தரப்பு நிவாரணப் பொருட்களை வழங்கி தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபட்டதாகவும் குறிப்பிட்டார்.
பெரும்பாலும் இவைகள் அனைத்தும் ஆளுங்கட்சியினருடைய பிரிவினராலேயே இவைகள் செய்யப்பட்டதை மக்கள் எங்களுக்கு அடிக்கடி எடுத்து கூறிக்கொண்டிருந்தனர். இவ்வாறான விடயங்கள் உண்மையிலேயே இந்த தேர்தல் சட்ட விதிகளை மீறுகின்ற வண்ணமாகவே இருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது.
இது தொடர்பில் ஆளுந்தரப்பின் கருத்தை பெற அதிகாரம் பெற்றவர்களின் தொடர்புகள் கிடைக்கவில்லை.
மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ கலந்து கொள்ளும் தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றை ஒலிபரப்பக்கூடாது என்று நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இதுகுறித்த செய்தியை தருகிறார் கொழும்பில் இருக்கும் செய்தியாளர் KS உதயகுமார்.
ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ கலந்து கொள்ளும் ஜனபதி ஜனஹமோ எனும் உரையாடல் நிகழ்ச்சியொன்றை தொலைக்காட்சி ஊடாக ஒலிபரப்புவதற்கு அனுமதி வழங்க முடியாதென்று மேல்மாகாண மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இலங்கை ரூபவாகினி கூட்டுத்தாபனம் சமர்ப்பித்த மனுவொன்றை ஆராய்ந்த பின்னரே நீதிபதிகள் இந்த உத்தரவை பிறப்பித்தனர். ஜனாதிபதி கலந்து கொள்ளும் இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி நேற்று முன்தினம் ஒலிபரப்பு செய்யப்படவிருந்தது. ஆயினும் கடந்த திங்களன்று பொது வேட்பாளர் மைத்ரிபால சிறிசேன சமர்ப்பித்த மனுவொன்றை ஆராய்ந்த கடுவேல மாவட்ட நீதிமன்றம் சம்பந்தப்பட்ட தொலைக்காட்சி நிகழ்ச்சியை ஒலிபரப்பு செய்வதை தடை செய்யும் உத்தரவொன்றை இலங்கை ரூபவாகினி கூட்டுத்தாபனம் உட்பட 4 தொலைக்காட்சி நிறுவனங்களுக்கு எதிராக பிறப்பித்திருந்தது. தேர்தல் சட்டங்களை மீறும் இந்த நிகழ்ச்சி ஒலிபரப்பு செய்யப்பட்டால் அதன் மூலம் தனக்கு அநீதி ஏற்படுவதாக தெரிவித்து இந்த மனுவை தாக்கல் செய்திருந்தார். சம்பந்தப்பட்ட தடையுத்தரவை நீக்குமாறு கோரி இலங்கை ரூபவாகினி கூட்டுத்தாபனம் இன்று சமர்ப்பித்த மனுவொன்றை ஆராய்ந்த பின்னரே நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்தது. தீர்ப்பை அறிவித்த நீதிபதிகள் இந்த வேண்டுகோளை ஆராய்வதற்கு தனக்கு அதிகாரங்கள் இல்லை என்று தெரிவித்தனர். இவ்வாறான வேண்டுகோளொன்றை ஆராய்வதற்கு மாவட்ட நீதிமன்றத்துக்கு மாத்திரமே அதிகாரங்கள் இருப்பதாக தெரிவித்த மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகள் இதன்படி தடையுத்தரவை நீக்குமாறு விடுக்கப்பட்ட வேண்டுகோளை நிராகரிப்பதாக அறிவித்தனர்.
கொழும்பு செய்தியாளர் கே எஸ் உதயகுமார். தமிழ்நாட்டில் பல்லாயிரக்கணக்கான இலங்கை தமிழ் அகதிகள் பல்வேறு முகாம்களில் வசித்து வருகிறார்கள். நாளை வியாழக்கிழமை நடைபெறும் தேர்தல் குறித்து அவர்கள் மத்தியில் எத்தகைய ஆர்வம் இருக்கிறது, அவர்கள் வாக்களிக்க வசதி செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறதா என்று அகதிகளுக்கு உதவும் அமைப்பான ஆஃபர் தன்னார்வ தொண்டு நிறுவனத்தில் பணியாற்றும் காண்டீபனிடம் தொடர்பு கொண்டு கேட்டார் சுவாமிநாதன்.
இங்கே வந்துட்டு 62,000 பேருக்கிட்ட மக்கள் இருக்கிறாங்க, 40,000 பேருக்கிட்ட வாக்களிக்கக்கூடிய வயசுல இருக்கிறவங்க இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா இங்க எந்த ஏற்பாடுகளும் இல்ல, வாக்களிக்கிறதுக்கான எந்த வசதிகளும் செய்யப்படல, அப்படியே இந்த நிகழ்வு நடக்க இல்ல.
வாக்களிக்க வேண்டும் என்ற முனைப்பு இலங்கை அகதிகளிடம் இருந்ததா? நீங்கள் இது தொடர்பாக துணை தூதுவர் ஆலயத்திடம் ஏதாவது கோரிக்கைகளை வைத்திருந்தீர்களா?
இல்ல, அப்படி எதுவும் வைக்கப்பட இல்ல.
ஏன், யாருமே வாக்களிக்கணும்னு நினைக்கலையா?
இல்ல, இதுவரைக்கும் நடந்த எந்த தேர்தலையும் அந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பங்கள் நடக்க இல்ல, அந்த நிகழ்வுல எதுவும் நடக்க இல்ல. அதாவது 2 தடவை அங்க நடக்கின்ற ஓயல் எக்ஸாம் மட்டும்தான் நீங்க நடத்தி கொடுத்தவங்க. இந்த மாதிரியான எலெக்ஷன் அந்ததுல வந்துட்டு எந்த வாய்ப்பும் இல்லை மக்களுக்கு.
சரி, பொதுவாக இந்த தேர்தல் குறித்து மக்கள் ஏதாவது கவலைப்படுகிறார்களா, ஆர்வம் காட்டுகிறார்களா?
இல்ல, ஆர்வம் என்று அவங்க பார்க்க வந்துட்டு பத்திரிகைகள்ல செய்திகள் அந்த இன்டர்நெட் செய்திகள் அதுல ஆர்வம் பார்த்து கொண்டிருக்காங்க. என்ன நடக்குதுன்றதை எதிர்பார்ப்போட பாக்குறாங்க. ஒரு பொதுவான ஒரு மாற்றம் வரலாம் அந்த எதிர்பார்ப்புன்னு அவங்கள்ட்ட தெரியுது. ஆனா பெருசா வந்துட்டு தங்களுக்கு எதுவும் மாற்றங்கள் வரும் என்றதுல வந்து அவங்க நம்பிக்கையோட இல்லை. யார் வந்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும் என்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு படகு போயிட்டாங்க.
இந்தியாவில் இருக்கின்ற இலங்கை அகதிகளில் பலர் 20 ஆண்டுகளுக்கு மேலாக இங்கே இருப்பவர்கள். ஆகவே அவர்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு பற்றுதல் இருக்கிறது?
இங்க இருக்க பழையவர்கள், அதாவது 20 வருஷத்துக்கு முதல் வந்தவர்கள் வந்துட்டு அந்த அப்போது 16 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்துட்டு அரசியலோட நிரம்ப விருப்பம் இருக்குது. இந்த வாக்களிக்கிற அந்த இதில் இதில் இருக்கு. அவர்களுக்கு இங்கே வந்து அவர்களுக்கு பிறந்த குழந்தைகள் வந்துட்டு அந்த அளவுக்கு பெரிய எதிர்பார்ப்பு இல்லை. ஆனா ஊரை பத்தியும் செய்திகள் அதெல்லாம் பார்த்து ஊருக்கு போன அந்த ஆசைகள்லாம் அவங்களுக்கு இருக்குது. ஆனா இந்த அரசியல் அவங்களுடைய அந்த வாக்களிக்கிற அவங்களுடைய கடமையை செய்யறதுக்கான விருப்பம் வந்துட்டு பழையவங்க பெரியவங்களுக்கு எல்லாம் நிறைய பேருக்கு இருக்குது, ஆசை இருக்குது, நிறம் செய்ய வேணும் அப்படின்றது மக்களுக்கு வந்துட்டு நாட்டுக்கு போகணும்னு ஆசை இருக்குது. அப்போ அது அங்கே ஒரு நல்ல சூழல் வந்ததுன்னா போறதுக்கு எல்லாருமே தயாராக தான் இருக்காங்க, எல்லாரும் அந்த விருப்பத்தோடு தான் இருக்கிறாங்க.
தமிழ்நாட்டில் இருக்கும் இலங்கை அகதிகளுக்கு உதவும் அமைப்பான ஆஃபர் என்கிற தன்னார்வ தொண்டு நிறுவனத்தில் பணியாற்றும் காண்டீபனின் செவ்வியுடன் இலங்கை கண்ணோட்டம் நிறைவு பெறுகிறது. அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
தமிழோசை நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற முகவரிக்கும், இந்திய நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6222 கிரீம் சாலை சென்னை 600006 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம். இது தவிர எமது இணையதளமான bbctamil.com மூலமும் பேஸ்புக் மற்றும் ட்விட்டர் மூலமும் நேயர்கள் தங்கள் கருத்துக்களை அனுப்பலாம்.
அடுத்து இந்திய செய்தி ஒன்று. இந்தியாவின் முன்னாள் மத்திய அமைச்சர் சசி தரூரின் மனைவி சுனந்தா புஷ்கரின் கொலை மரணம் தொடர்பான வழக்கு விசாரணைகள் முறையாக நடக்கவில்லை என்று சசி தரூர் குற்றம் சுமத்தியிருக்கிறார். இந்த குற்றச்சாட்டை காவல்துறை மறுத்திருக்கிறது. இதுகுறித்த செய்தியை தருகிறார் ஜெயக்குமார் சுதந்திர பாண்டியன்.
சுனந்தா புஷ்கர் மரணமுற்ற விவகாரத்தில் தன்னையும் தனது பணியாளர் நாராயண் சிங்கையும் குற்றவாளியாக்க டெல்லி காவல்துறை முயன்று வருவதாக முன்னாள் மத்திய அமைச்சர் சசி தரூர் புகார் ஒன்றை கூறியுள்ளார். சசி தரூரின் இந்த குற்றச்சாட்டை டெல்லி காவல்துறை ஆணையாளர் பீம்சையின் பாசி மறுத்துள்ளார். டெல்லி காவல்துறை ஆணையாளர் பாசிக்கு கடந்த வருடம் நவம்பர் மாதம் 12ஆம் தேதி அன்று சசி தரூர் எழுதியுள்ள கடிதத்தில் இந்த குற்றச்சாட்டுகளை அவர் குறிப்பிட்டுள்ளார். அதில் டெல்லி காவல்துறை அதிகாரி ஒருவர் சட்டவிரோதமான முறையில் தனது பணியாளர் நாராயண் சிங்கை மிரட்டியதாக தெரிவித்துள்ளார். மேலும் ஏற்றுக்கொள்ள முடியாத வகையில் நடந்த இந்த மிரட்டல் விவகாரம் மூலம் தானும் அந்த பணியாளரும் இணைந்து சுனந்தா புஷ்கரை கொலை செய்ததாக கூறும் வாக்குமூலத்தை அந்த அதிகாரி பெற முயன்றார் என்றும் சசி தரூர் அந்த கடிதத்தில் குற்றம் சுமத்தியுள்ளார். தன் பணியாளர் நாராயண் சிங்கிடம் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் 7 மற்றும் 8ஆம் தேதிகளில் நடத்தப்பட்ட விசாரணையின் போது அதை நடத்திய டெல்லி காவல்துறை அதிகாரி அவரை அடித்து துன்புறுத்தியதை கேள்விப்பட்டு அதிர்ச்சி அடைந்ததாகவும் அந்த கடிதத்தில் சசி தரூர் விவரித்துள்ளார். இதே சமயம் சுனந்தா புஷ்கர் கொலை செய்யப்பட்டுதான் மரணமுற்றார் என கூறியுள்ள டெல்லி காவல்துறையினர் இது தொடர்பான விசாரணையை மேற்கொள்ள சிறப்பு விசாரணை குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். டெல்லி காவல்துறை ஆணையாளர் பீம்சையின் பாசி இன்று புதன்கிழமை செய்தியாளர்களிடம் பேசிய போது இதை தெரிவித்தார். மேலும் விஷத்தன்மையால் தான் சுனந்தா புஷ்கர் மரணமுற்றார் என்று அனைத்து இந்திய மருத்துவ அறிவியல் கழகத்தின் இறுதி அறிக்கையில் கூறியுள்ள போதும் இன்னமும் சில ஆய்வுகள் மிச்சம் இருப்பதாக அவர் கூறினார். ஆனால் அந்த குறிப்பிட்ட ஆய்வுகளை மேற்கொள்ள இந்தியாவில் வசதி வாய்ப்புகள் இல்லாததால் அதை வெளிநாட்டு ஆய்வுக் கூடங்களில் செய்திட டெல்லி காவல்துறை முடிவு செய்துள்ளது என்றும் பி எஸ் பாசி தெரிவித்தார். கதிர் இயக்க சான்றுகள் தொடர்பான இந்த அறிக்கை வெளிவந்த பிறகு சுனந்தா புஷ்கர் எவ்வாறு கொல்லப்பட்டார் என்பதை எளிதாக அறிந்து கொள்ள முடியும் என்றும் அவர் நம்பிக்கை வெளியிட்டார். மேலும் இந்த வழக்கு தொடர்பாக சசி தரூரிடம் விசாரணை நடத்த வேண்டிய கட்டாயம் உருவானால் கேரளாவிற்கு சென்றும் டில்லி காவல்துறை அவரிடம் விசாரணை மேற்கொள்ளும் என்று பாசி கூறினார்.
ஜெயக்குமார் சுதந்திர பாண்டியன். எதிர்வரும் பிப்ரவரி தொடங்கி மார்ச் மாத இறுதி வரை ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்தில் நடைபெற இருக்கும் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிக்கான இந்திய அணியை தேர்வுக் குழுவினர் நேற்று அறிவித்தார்கள். இந்த அணி குறித்த விவாதங்களில் இந்தியாவில் பல மட்டங்களில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் இந்த அணியின் தேர்வு குறித்து இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரரான டபிள்யூ வி ராமனிடம் தொடர்பு கொண்டு கேட்டார் சிவராமகிருஷ்ணன்.
தேர்வு பொறுத்த மட்டும் எல்லா எதிர்பார்த்தபடிதான் குழுவை எடுத்திருக்காங்க. மேபி ஒரு சேஞ்ச் பண்ணிருக்கலாம், அதாவது ஒரு சாய்ஸ்ல வந்து வேறுபட்ட கருத்து இருக்கு. மூணாவது சுழல் பந்து வீச்சாக பதிலா ஒரு பேட்ஸ்மேன் எடுத்திருக்கு, அதாவது முரளி விஜய் எடுத்திருக்கலாம்.
யுவராஜ் சிங் சேர்க்கப்படணும்னு பல்தரப்பிலிருந்து கருத்துக்கள் தொடர்ந்து இந்தியாவில எழுந்து கொண்டு வருது, அதுல கொஞ்சம் நியாயம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா?
யுவராஜ் சிங் பொறுத்த மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா வந்துட்டு கடைசி ரெண்டு வருஷ காலமா பாத்தீங்கன்னாலே அவரை வந்து இந்த ஷார்டர் ஃபார்மேட்ல எடுக்கல. அது இல்லாம கடைசியா அவர் ஆடினது வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த T20 வேர்ல்ட் கப்ல அவர் எதிர்பார்த்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணல. அப்போ வந்து எல்லாரும் வந்துட்டு ஏளனமா பேசினாங்க. பட் அதுக்கப்புறம் இந்த தேர்வு குழு வந்து அவரை எடுக்கணும் இல்லாட்டா அவரை ட்ரை பண்ணுன்ற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கூட பண்ணல. சோ அந்த வகையில பாக்க போனா அவர் எடுக்காம இருக்கிறது ஒன்னும் ஒரு ஆச்சரியம் சொல்ல முடியாது. அது இல்லாம இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா வந்துட்டு இனிமே இளம் வீரர்கள் எடுத்து வரும் காலத்துக்கு தான் டீமை பில்ட் பண்ணுன்ற ஒரு நோக்கத்தோட தான் செலெக்ஷன் கமிட்டி அவங்க வேலையை ஈடுபட்டிருக்காங்க.
ஆனா ரஞ்சி டிராபியில தொடர்ச்சியாக 3 சதம் அடிச்சிருக்காருங்கிறது ஒரு குவாலிபிகேஷன் இல்லையா?
பட் இந்த ப்ராப்ளம் வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்ப யாருமே இருக்கட்டும், என்னதான் ஒரு அனுபவமான ஒரு விளையாட்டு வீரரா இருக்கட்டும், ஒரு 2 வருஷ கால இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல டச் இல்லாம வந்துட்டு ஸ்ட்ரைட்டு ஒரு பெரிய ஈவெண்ட், அதுவும் ஆஸ்திரேலியா நடக்கிற ஒரு பெரிய ஈவெண்ட் இது எடுப்பாங்கிறது யாரும் எதிர்பார்க்கல. பட் இதுல பாத்தீங்கன்னா இந்த ஸ்பிளிட் டிசிஷன் சொல்லுவோமே, ஒரு ஸ்பிளிட் ஒப்பீனியன் சொல்லுவோமே, அது இருக்கு யுவராஜ் சிங் பொறுத்து மட்டும்.
இப்ப ஜெனரலாவே ஆஸ்திரேலியா நியூசிலாந்துல இருக்கக்கூடிய அந்த ஆடு களங்கள் பொதுவாகவே வேகப்பந்து வீச்சாளர்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடும் அல்லது அனுகூலமாக இருக்கக்கூடும் அப்படிங்கிற அந்த கருத்தை வைத்து பார்க்கும் பொழுது 4 ஃபாஸ்ட் போலர்கள் எடுத்திருக்கிறது இந்த போட்டிக்காக புத்திசாலித்தனமான ஒரு யதார்த்தமான முடிவா பார்க்கலாமா?
4 வேகப்பந்து வீச்சாளர்கள் தேவைதான். அது இல்லாம பேக்கப்புக்குன்னு பாத்தீங்கன்னா ஸ்டுவர்ட் தினி எடுத்திருக்காங்க, அவரும் வந்துட்டு கொஞ்சம் மீடியம் பேஸ் போடுவார், சீம் அப் போடுவார், அதனால அவரே எடுத்திருக்காங்க. அந்த ஆடு களங்கள் வைத்து பார்த்ததுனால்தான் 3 சுழல் பந்து வீச்சாளர்கள் பாத்தீங்கன்னா 1 சுழல் பந்து வீச்சாளர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மாதிரி ஒரு ஒப்பீனியன் இருக்கு நிறைய பேருக்கு.
பேட்டிங் லைன் அப் விராட் கோலி, ஷிகர் திவான், சுரேஷ் ரெய்னா, அம்பட்டி ராய்டு, ரஹானேன்னு பேட்டிங் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆனா ஷிகர் தவான் கூட அண்மை நடைபெற்ற போட்டிகளில் அவருடைய பேட்டிங் அந்த அளவுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய வகையில இல்ல. இந்த பேட்டிங் லைன் வந்து ஆஸ்திரேலியா நியூசிலாந்துல எடுபடும் நினைக்கிறீங்களா?
அதனால தான் பாத்தீங்கன்னா முரளி விஜய் எடுத்திருக்கலாம் ஒரு சுழல் பந்து வீச்சாளர் பதில. ஏன் அப்படி சொல்றேன்னா இப்போ ஆஸ்திரேலியா ஆடு காலங்கள் பாத்தீங்கன்னா நல்ல பவுன்ஸ் இருக்கும், அது இல்லாம 2 தரப்புலயும் பாத்தீங்கன்னா ஒரு புது பந்துல போலிங் செய்யப்படும். இதெல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா நீங்க வந்துட்டு இந்தியா பொறுத்த மட்டும் இந்த மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் எல்லாம் அதிரடி பேட்ஸ்மேன் இருக்காங்க. சோ அவங்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல பவுண்டேஷன் கொடுக்கறதுக்கு ஒரு சாலிட் ஓபனிங் பார்ட்னர்ஷிப் வேணும். ஏன்னா இந்த இந்தியா, ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான் மாதிரி ஒரு ஆடு காலங்கள்ல வர மாதிரி 10 ஓவர்ல வந்துட்டு 80-90 ரன் அடிக்க முடியாது. அது இல்லாம ஷிகர் தவான் ஃபார்ம் கூட எப்படி இருக்குன்னு தெரியாது. ஃபேக்டர்ஸ் எல்லாம் நீங்க வச்சு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டெடி ஓபனிங் ஃபவுண்டேஷன் தேவைப்படுது இந்தியாவோட அதிரடி மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனுக்கு. அந்த வகையில பாத்தீங்கன்னா ரஹானே அண்ட் முரளி விஜய் வச்சு ஓபன் பண்ணிருக்கலாம், இல்லைன்னா ஷிகர் தவான் ஆரம்பிக்கலாம். ஏன்னா வந்துட்டு அவருக்கு ஒரு அட்வான்டேஜ் வந்துட்டு டாப் ஆர்டர்ல ஒரு இடது கை பேட்ஸ்மேன் இருந்தா என்ன ஆகும்னா பந்து வீச்சாளர்களோட திசை வந்து மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். அந்த ஒரு அட்வான்டேஜ்னால அவர் எடுத்திருக்காங்க. இந்தியாவோட பேட்டிங் வந்து ரொம்ப ஒரு வலுவான பேட்டிங் குழுன்னு சொல்லலாம். எங்க சமீப காலத்துல பிரச்சனை உண்டாருதுன்னு பாத்தீங்கன்னா அந்த போலிங்ல தான், இந்த பந்து வீச்சுல தான், எஸ்பெஷலி கடைசியில ஒரு டெத்லன்னு சொல்லுவோமே, கடைசி ஒரு 5-6 ஓவர் இல்லாட்டா அந்த பவர் பிளே வருங்க 36-40 ஓவர் அந்த ஏரியாஸ்ல கொஞ்சம் ப்ராப்ளம் வந்திருக்கு.
இல்ல இந்தியாவால் கோப்பையை தக்க வைத்துக் கொள்ள முடியுமா?
சான்சஸ் டெஃபினட்டா பிரைட்டா இருக்கு. பட் இந்த நாக் அவுட் ஃபேஸ்ல வந்துட்டா என்ன நடக்கும்ன்றது யாரும் சொல்ல முடியாது. பட் ஒரு குழுன்னு பாத்தீங்கன்னா இது வந்து வலுவான ஒரு குழு, பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு குழு, இந்த உலகக்கோப்பை தக்க வைக்கக்கூடிய ஒரு குழுன்னு தான் சொல்ல முடியும்.
இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கிரிக்கெட் ஆட்டக்காரர் டபிள்யூ வி ராமன். நேயர்களே, இந்திய அணியின் தேர்வு குறித்து உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு எழுதுங்கள். அவை பிபிசி தமிழோசை நேயர் நேரம் நிகழ்ச்சியில் இடம்பெறும். நேயர்களே, இன்றைய இலங்கை ஜனாதிபதி தேர்தல் குறித்த விரிவான செய்திகள் இடம்பெற்றதால் இன்று இடம்பெற்றிருக்க வேண்டிய பலகணி இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெறவில்லை. இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.